நமஸ்காரம். நம்முடைய தர்ம சந்தேகம் பகுதியில் அவ்வப்போது கேள்விகள் வரும், அதற்கு முடிந்தவரை பதில் கூறி வருகிறேன். அதில் ஓரளவு சில கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படும். ஒருத்தரே அல்ல, பலர். அதிலே பல கேள்விகள் வரவேற்கத்தக்கவை. ஆனால் ஒரு கேள்வி கவலை அளிக்கிறது. அதனால அந்த கேள்விக்கு விடை சொல்லி அந்த நிலை வராமல் தடுப்பதற்கு முன்ஜாகிரதையாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் கூற இருக்கிறேன். கேள்வி என்னன்னால், கல்யாணமாகிவிட்டது, கணவனும் மனைவியும், குழந்தைகளும் பிறந்து விட்டார்கள். ஆனால் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு பக்தி உள்ளது, சாஸ்திரம் சொன்னபடிக்கு ஓரளவாவது வீட்டில் நடக்க வேணும்னு ஆசைப்படுகிறார். ஆனால் மனைவி அதை போல இருந்துட்டார்னால் கணவனுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. இல்ல, கணவன் அதை போல இருந்து மனைவிக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது. இதுல எப்போ ஆபத்து கொஞ்சம் கூட வருதுன்னால், அநேகமா பக்தியோடு இருந்து பகவானுக்கு செய்யணுங்கிறதுல மனைவிக்கு விருப்பம் இருக்கிறது. கடைசி பட்சம் நமக்கு வந்திருக்கிற கேள்விகள் வரைக்கும் நிறைய அப்படித்தான் இருக்கிறது. ஒருவேளை ஆண்கள் கேட்கறது இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இந்த கேள்விகள் அநேகமா பெண்களிடத்திலேதான் வருகிறது. அவரும் சந்தியாவந்தனம் பண்றதில்ல, பிள்ளையும் பண்ண சொல்றதில்ல. நான் இதை போல நாட்கள்லையாவது திருவாராதனம் பண்ணணும், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, நிருசிம்ம ஜெயந்தி, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரம் பண்ணணும்னால் அதில் விருப்பம் இல்லை. அதுக்கு மேல பேசினால், உன்னை நான் தடுக்கல, நீ பார்த்துக்கோ, என்னையும் பண்ண சொல்றே என்று கேள்வி வருகிறது. இது எப்படி சமாளிக்கிறது? இது கணவனோடு தனியா இருந்துட்டா கூட ஒரு மாதிரி, மாமனார் மாமியார் கூட இருக்கோம்னால் சில சமயம் அவர்களுக்கும் பக்தியில் விருப்பம் இல்லாம இருக்கலாம், அப்ப மனஸ்தாபமே வரும். இல்லை, அவர்களுக்கு அப்படியே கொஞ்சம் விருப்பம் இருந்துட்டாலும், என் பிள்ளைக்கு விருப்பம் இல்லை, ஏன் நிர்பந்தப்படுத்துற என்று தன் நாட்டு பெண்ணிடத்தில் கேட்கலாம். இந்த சமயத்தில் அந்த மனைவி பேசுறதா பேச வேண்டாமா? ஒருவேளை பேசினால் குடும்ப கட்டுப்பாடுங்கிறதை குலைக்கிறாள்ங்கிற குற்றம் வந்துடுமா? பேசாம இருந்துட்டால் ஒருவேளை திருந்திர வாய்ப்பை கெடுத்துட்டோமோ, ஒருத்தனை பக்தன் ஆக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்பை கெடுத்துட்டோமோன்னு தோணுமா? நல்ல தர்ம சங்கடம். இந்த மாதிரி இருக்கிற நிலைமைகளை எப்படி சமாளிப்பது? இந்த கேள்வி அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. வெவ்வேறு ஆறாரோ எழுதுறா, புதுசா கல்யாணமானவர்களும் எழுதுறா, ரெண்டு குழந்தைகள் இருக்கிறவாளும் எழுதுறா. இப்ப வருமுன் காப்போம்ங்கிறத கண்டிப்பா கடைபிடித்தாக வேண்டும். நடுவில் ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால் அவ்வளவா இத பத்தி கேள்விகள் வரல. ஏன்னா ஒருவேளை ரெண்டு பக்கத்துக்கும் இஷ்டம் இல்லாத இருந்ததோனுமோ. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகி ஓரளவுக்கு வசதியும் வந்த விற்பாடு, ஏன் நம்ம சம்பிரதாயம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டு கேட்டு பலருக்கு அதன்படி இருக்கணுங்கிற விருப்பமே வந்து விட்டது. ஆனா இதுல என்ன ஆறுதுன்னால், கல்யாணத்துக்கு முன்னாடி 23 வயசு, 25 வயசு அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு விருப்பம் வந்துடுறதில்ல. அதனாலே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிள்ளைக்கு என்னென்ன தகுதிகள் வேணுங்கிறதில் பக்தனா இருக்கணுங்கிறத அப்ப சேர்க்கறதில்ல. பக்தி உண்டா, ஆராதனம் பண்ணுவரா, ஏதான பாசுரங்கள் தெரியுமா, கோவிலுக்கு போவரா, நெத்திக்கிட்டு போறா, அப்படிங்கிறது லிஸ்ட்ல வரவே இல்லை. ஏன்னா அப்ப அந்த பெண்களுக்கும் எக்ஸ்போஷர் இல்லை. ஆனா அப்புறம் ஒரு 30-32 வயசு ஆன பிற்பாடு அப்படியே படித்து விஷயங்கள் எல்லாம் கேட்டு ஓஹோன்னு புரிஞ்சுப்படுறது. சரி, இப்ப கணவன் இடத்துல எதிர்பார்க்கலாமான்னால் நம்ம அந்த கண்டிஷன் படி பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தா ஒருவேளை ஜாகிரதையா இருந்திருப்போம். அதனால இப்ப என்ன ஆயிடுறது, ரொம்ப நேரம் தள்ளி போய்விடுகிறது. இதுக்கு என்ன பண்ணலாம்னால், ஒன்று பிளைண்டா பெண்ணுக்கு பிள்ளை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த பெண்ணு ஓரளவுக்கு இதெல்லாம் கேட்டுக்கக்கூடியவள் தான், இப்ப ரொம்ப விருப்பம் இல்லாட்டா கூட, விருப்பம் இல்லைங்கிறது கிடையாது, இப்ப ரொம்ப இல்லை அப்படின்னு இருந்தால் கண்டிப்பா இனிமே மாப்பிள்ளை பார்க்கும்போது இந்த கண்டிஷனையும் சேர்த்து பார்த்துருங்க. ஒருவேளை பெற்றோர்களே ரிலிஜியஸா இருக்கலாம், அப்படி இருந்தா கண்டிப்பா அதை போல விருப்பம் இருக்கிறவாளை பார்க்கறது தான் நல்லது. ஏன்னா பெற்றோர்களிடத்தில் அந்த குணம் இருந்துடுத்துனால் அநேகமா இன்னைக்கு இல்லாட்டா கூட நாளைக்கு பொண்கள்கிட்ட வந்துடும், பிள்ளைகள்கிட்ட வந்துடும். இதை ஒரு பெண் வீட்டுக்காரா வந்து கேட்கும்போது தயவுசெய்து கோவப்படாதீங்க. அது என்ன, இதெல்லாம் போய் கேட்பாளாங்கிற எண்ணத்தை விட்டுடணும். பக்தி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் கலியுகத்தில் நல்ல வாழ்க்கைக்கும் அடுத்து முக்தி அடைவதற்கும் பக்தி மிக மிக முக்கியம். அதனால இதை வேண்டாம், இது போய் பணத்தோடையும் படிப்போடையும் ஒப்பிட்டு சேர்த்துக்கலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இதைத்தான் வருமுன் காப்போங்கிறேன். யாருக்கெல்லாம் கொஞ்சம் இன்க்ளினேஷன் இருந்தா கூட அதுக்கப்புறம் அது நன்னா வளருங்கிறத புரிந்து கொண்டு பெண் வீட்டாரோ பிள்ளை வீட்டாரோ பக்தி இருக்கக்கூடியவர்களா பார்ப்போம், கண்டிஷன்ல சேர்த்துப்போம் என்று சேருங்க. இது என்னுடைய பிரார்த்தனை. இதனால நாளைக்கு வரக்கூடிய பல கஷ்டங்களை தவிர்க்கலாம். பக்தியை வளர்க்கலாம்ங்கிறது ஒண்ணும், கஷ்டங்களை தவிர்க்கலாம். சரி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீர். ஆன பிற்பாடு என்ன செய்யலாம்? இப்ப பிடிக்கலையென்னால் கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான் அது. அதை அப்படியே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்குரிய விஷயம் இல்லை இது. ஏன்னா ஒருவேளை சமாஷன் ஆனவர்களாக இருந்திருந்தால் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு இவள் நினைத்து, ஆனா அவருக்கு அந்த நினைவு இல்லைன்னால் அப்ப அது ஆத்ம லாபத்தையே கேள்விக்குறியாக்கிடும். அதனால கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். அதை கண்டிப்பா பிள்ளையினுடைய பெற்றோர்கள் சீரியஸா எடுத்துக்கணும். அவர்களுக்கு முதல்ல அதுல விருப்பம் வரணும். வயசானவர்கள் பல பேர், பிள்ளைய பெற்றவர்களுக்கும் சொல்றேன், இல்ல பெண்ணை பெற்றவர்களிடத்திலையும் வேண்டிக்கிறேன், இத்தனை நாள் நாம ஏதோ வேலை அது இதுன்னு அலைஞ்சுட்டு இருந்துட்டோம், நமக்கு இதெல்லாம் ஒண்ணும் விருப்பம் இல்லை, இவர்கள் இன்னும் புதுசா இப்படி பேசுறார்களேன்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். நாம பக்தர்களா நம்ம காலத்துல வாழட்டா கூட அடுத்த தலைமுறை வாழ முற்படும் போது அவர்களுக்கு உதவினாலே நம்ம இத்தனை வருஷம் பக்தி பண்ணாதத காம்பன்சேட் பண்ணவர்கள் ஆயிடுவோம். என்ன தோணும்னா நமக்கு, நாமே இத்தனை வருஷமா பண்ணலையே, இவர்கள் என்னமோ புதுசா சொல்றாளேன்னு ஒரு கில்ட் ஃபீலிங் வரும், இல்ல ஒரு பொறாம வரும், நம்ம குழந்தைகள்கிட்டயே வந்துடும். அதை தயவுசெய்து விட்டுடுங்க. அது வந்தால் ஏற்கனவே பக்தி பண்ணாத ஒரு குற்றம், இப்ப அதை பண்ணுபவர்களை பத்தி தப்பா நினைக்கிறது ரெண்டாவது குற்றம். ரெண்டாவது சேர்த்துக்க வேண்டாம் தலையில. இன்னொன்னு, இந்த ரெண்டாவது சந்தர்ப்பத்துல சரியா நடந்துட்டோம்னால் முதல்ல நடக்காததுன்னு சேர்த்து பிராயசித்தம் பண்ணிவிடலாம். இத பெற்றோர்களாகிற நாம் தான் புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு விருப்பம் வர்றதுக்கு நாம நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி தேவையே இல்லை, நல்லவேளை பகவத் அனுகிரகத்தால் அவர்களுக்கே விருப்பம் இருக்கு. அப்பனா இதை சீரியஸா எடுத்துட்டு ஓரளவுக்கு அந்த வந்திருக்கிற நாட்டு பொண்ணுக்கோ, இல்ல பெண்ணுக்கு பிள்ளைக்கோ, பிள்ளைக்கு பொண்ணுக்கோ அந்த பக்தியோட நடந்துக்கும்படிக்கு வீட்டுல சூழ்நிலைகளை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களும் பண்ணிவிட்டால்னால் அப்புறம் கேள்வி ரொம்ப வராது, நடந்துடும். இதுல பிள்ளைய பெத்தவர்களோ பெண்ணை பெத்தவர்களோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம சப்போர்ட்டிவா போனால் அது கடைசியில நமக்கே குற்றத்தை தேடிக்கொண்டவர்கள் ஆகும். ஏன்னா இது அந்த மனைவி மட்டும் பேசி சமாளிச்சிட முடியாது, குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து பேசினா தான் இருக்க முடியும். சரி, பெற்றோரே சொன்னா கூட பிள்ளை கேட்க மாட்டேங்கிறார், நான் என்ன பண்றது என்றால் அதுவும் கஷ்டமான சிச்சுவேஷன் தான். ஆனால் விடாமுயற்சி கண்டிப்பா பலன் கொடுக்கணும். அப்படியே கொடுக்கலன்னால் இருக்கவே இருக்கு மனைவி தம் பக்தி தாம் பார்த்துக்க வேண்டிதான். அதுக்குதான் சொன்னேன், வீட்டுல அவள் மட்டுமாவது பக்தையா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தணும், இல்ல அந்த பிள்ளை மட்டுமாவது பக்தனா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி ஒண்ணும் நடக்கும். ஒத்தருக்கு ஒத்தர் நீங்க பேசி வச்சுட்டு இனிமே அந்த மாதிரி பக்தியோட இருக்கிறவாள பரிகாசம் பண்றதோ கேலி பண்றதோ குற்றமா பாக்குறதோ குத்தி சொல்றதோ அது எதுவும் பண்ண வேண்டாம். பண்ணால் மீண்டும் மீண்டும் நாம பாபத்தை தான் சேர்த்துக்கிறோம் அர்த்தம். ஏதானும் தேக வியாதி படுத்தலாமா இருக்கும், பகவானுக்கு பிடிக்காதவர்களா போயிடுவோம். இது ஏன் வேண்டி கேட்டுக்கிறேன்னா, இப்ப எந்த பெற்றோரும் பக்தி இல்லாதவாளோ நாஸ்திகாலோ இல்ல, நான் அவர்கள்ட்ட பேசல, ஆஸ்திகர்கள் தான், கோவிலு கூட போவோம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற இளைய தலைமுறை இதை பண்றான்னு சொல்லச்சு, இது என்ன நம்ம மீறி பண்றது? இப்ப நமக்கு தெரியாதா, எனக்கு 65 ஆச்சு, எனக்கு தெரியாததா, இவன் வந்து சொல்லிட போறான் இவன் வந்து சொல்லிட போறான் அப்படின்னு தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. பக்திய பிரஹ்லாதன் எடுத்து சொல்ல எத்தனையோ பெரியவர்கள் கேட்டுண்டா, பக்தனான துருவன் எடுத்து சொன்னதை எத்தனையோ பெரியவா கேட்டுண்டா, அந்த சின்ன குழந்தை ஆண்டாள் பின்னாடி ராமானுஜரும் பெரிய ஆச்சாரியர்களும் தொடர்ந்தனர். அதனால இதுல வயசு பார்க்க வேண்டாம், நம்ம பொண்ணு தானே, நம்ம நாட்டு பொண்ணு தானே, நம்ம மருகம் தானேன்னு சாமான்யமா நினைக்க வேண்டாம். யாருக்கு பக்தி இருந்து அவர்கள் அதை எப்படி செய்யணும்னு எடுத்து சொன்னால் கண்டிப்பா அதுக்கு கூட துணை புரிய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. இதை பெற்றோர்களான நீங்களுமானோ கணவன்களும் மெதுவா புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நாளைக்கு குடும்பம் செழிக்கும். ஏன்னா அந்த நாளை மாதிரி இப்ப அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி சரி பக்தி இல்லையா இல்ல கமர்ஷியலா நல்லா இருக்கா பாத்துட்டு போவோம்ங்கிற மென்டாலிட்டி மாறி கொண்டு வருகிறது. அதற்குரிய மாறுறதுக்கு சிக்னல்லாம் நல்லா தெரியறது. பல பேரும் இது இந்த நாட்டில் மட்டும் சொல்லல, எந்த நாடுகள்லையும் இதன்படி இருக்கணுங்கிற விருப்பம் வர்றது எல்லாருக்கும். அதனால இந்த சிச்சுவேஷன் மாறுறதுங்கிறதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு நடப்பது நலம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.